راهب بن ميسرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من وقر صاحب بدعة فكان فقد أعان على هدم الإسلام. இப்ராஹிம் மைசரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் வக்கர சாஹிப பிதாத்தின் ஃபகத ஆன ஹதமில் இஸ்லாம், எந்த ஒரு மனிதர் பிதாத்துடையவருக்கு உதவி செய்கிறாரோ அவர் இஸ்லாம் என்கின்ற கட்டிடத்தை தகர்ப்பதற்கு உதவி செய்தவரை போன்றாவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். பிதாத்து அப்படின்னு சொன்னால் நவீனமானது, புதுமையானது அப்படிங்கிற பொருள். இஸ்லாத்தில் இது எதற்காக வேண்டி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயோ சஹாபாக்களுடைய காலத்திலேயோ அதனுடைய அடிப்படைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லின் மூலமாக, செயலின் மூலமாக அதற்குரிய அடிப்படை ஆதாரங்கள் இருக்குமானால், அதை தொடர்ந்து பின்னால் வருகின்றவர்கள் காலத்திலே செயல்பட்டிருந்தால் அது பிதாத்தாக ஆகாது. மாறாக குரானிலோ ஹதீஸிலோ சஹாபாக்களுடைய முடிவிலோ இல்லாத ஒன்றை பிற்காலத்திலே மார்க்கத்தின் பெயரால் புதிதாக தோற்றுவிப்பது, எந்த அடிப்படை ஆதாரங்களும் இருக்காது. தன்னுடைய இஷ்டத்திற்காக, தன்னுடைய நோக்கத்திற்காக வேண்டி மார்க்கத்திலே புகுத்துவது, இது பிதாத் என்று சொல்லப்படும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மறுக்கப்படும், மறுக்கப்பட வேண்டிய ஒன்று என்றெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த மாதிரி பிதாத்துக்காரர்கள் இன்றைக்கு நிரம்பி போயிருக்கிறார்கள். ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் மார்க்கம் என்ற பெயரால் மார்க்கத்திலே இல்லாத பலவிதமான விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் புகுத்துகிற நிலை அதிகமாக காணப்படுகிறது. அதுக்கு காரணம், இஸ்லாத்திலே உள்ளவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி 99% வழங்காது, தெரியாது. தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால் எதை எதையோ சொல்லி மக்களை குழப்புகிற நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நபர்களுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தையே தகர்த்தவரை போன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். மார்க்கத்தையே இடித்து தகர்ப்பதை போல அதற்கு ஒப்பாகும், அந்த அளவுக்கு குற்றத்திற்குரிய செயல். பொதுவாக ஒரு மூமினுடைய பண்புகளில மிக முக்கியமான ஒரு பண்பு எது என்று சொன்னால், எங்கே தவறு நடக்கிறதோ அல்லது மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெறுகிறதோ அந்த மாதிரி இடத்துல ரோஷம் காட்ட வேண்டும். எதேதோ விஷயங்களில் ரோஷத்தை காட்டுகிறோம், ஆனால் இஸ்லாத்திற்கு என்று ஒரு பிரச்சனை வருகிற போது, இஸ்லாத்தில் உள்ள குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுகிற போது அங்கே ரோஷத்தை காட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீக்கிரமாக எதற்குமே கோபப்பட மாட்டார்கள். அவர்கள் கோபப்பட்டதெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய கண்ணியம் சிதைக்கப்படுமானால், அல்லாஹு தாலாவுடைய கண்ணியத்திற்கு ஏதாவது குறைவு ஏற்படுத்தப்படுமானால் அந்த இடத்துல கோபப்படுவாங்க. ஒரு முறை சஹாபாக்கள் அபூஹுரைரா அறிவிக்கிறார்கள், விதி சம்பந்தமாக தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். விதி என்பது அல்லாஹு தாலாவுடைய புறத்திலே உள்ளது, அதை பற்றி விவாதிப்பதற்கு மனிதர்களுக்கு அதிகாரம் கிடையாது, அதை பற்றி சிந்திக்கவே கூடாது. அல்லாஹ் என்ன விதி ஏற்படுத்தியிருக்கிறானோ அதை அப்படியே நம்புவதுதான், ஏற்றுக்கொள்வதுதான் மூமினுடைய அடிப்படையான நம்பிக்கை. சஹாபாக்களில் சிலர்கள் விதி சம்பந்தமாக தர்க்கம் செய்து கொண்டிருக்கிற போது அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தந்தார்கள். இது கேள்விப்பட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் ஹதீஸிலே வருகிறது, மாதுளம்பழத்தை பிழிந்து அந்த சாறை எடுத்தால் அது எவ்வளவு சிவப்பாக இருக்குமோ அதுபோன்று பெருமானாருடைய முகம் அப்படியே சிவந்து போய்விட்டது கோபத்தின் காரணமாக. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்து போய்விட்டது என்று சொன்னாலே சஹாபாக்களுக்கு பயம் வந்துவிடும், அச்சம் வந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இதற்காகவா நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இதற்காகவா அல்லாஹ் என்னை உங்களுக்கு தூதராக அனுப்பி தந்தான்? எந்த விஷயத்திலே நீங்கள் தர்க்கம் செய்யக்கூடாதோ அந்த விஷயத்திலே தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறீர்களே. உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்தினர்கள் அழிந்து போனதற்கு காரணமே இது மாதிரி விதி சம்பந்தமான தர்க்கம் செய்து கொண்டிருந்ததன் காரணமாகத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே எச்சரிக்கை செய்தார்கள். ஒருபோதும் அது சம்பந்தமாக நீங்கள் தர்க்கம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். இப்படி மார்க்கத்தில் எது தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, எது அதை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த விஷயங்களை பற்றி பேசுவது, தர்க்கம் செய்வது, இப்படி செய்கிற போது அந்த அந்த இடத்திலே கோபத்தை காட்டியிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தங்களுடைய வீட்டில பிற்காலத்தில் ஒருத்தரை குடி வைத்திருந்தார்கள் வாடகைக்காக வேண்டி. குடி வைத்திருந்த அந்த வீட்டிலே சதுரங்கம் விளையாடுகின்ற பொருட்கள் இருந்ததாக அவர்களுக்கு தெரிந்தது. சதுரங்கம் செய்க சதுரங்க விளையாட்டை விளையாடுகின்ற பொருட்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனேயே ஒரு ஆளை அனுப்பி சொல்லிவிட்டார்கள், வீட்டில் இருக்கிற அந்த சதுரங்க பொருட்களை அப்புறப்படுத்தி விட வேண்டும், அதை வீட்டில் வைக்கக்கூடாது. அப்படி அப்புறப்படுத்துவதற்கு மனமில்லை என்று சொன்னால் வீட்டை காலி செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன சொன்னால் மார்க்கத்திற்கு ஒரு முரணான செயல், அது விளையாடுகிறீர்களோ இல்லையோ அந்த பொருளை இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். மார்க்க விஷயங்களிலே அவ்வளவு ரோஷம் இருந்திருக்கிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தால் இப்படி நிறைய சம்பவங்களை பார்க்க முடியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள். அந்த விருந்துக்கு போய் பார்த்தா அங்க என்ன என்று சொன்னால், ஆட்டை முழுமையாக சமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் அந்த வழக்கம் இருக்கிறது. ஆட்டிலே உள்ள இருக்கிற குடல்களை எல்லாம் அதனுடைய இதுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அதை அப்படியே முழுமையாக சமைத்து முழுமையாக கொண்டு வந்து வைப்பார்கள். பல பேர்கள் அதை உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். சுல்தான் சலாஹுத்தீனுடைய காலத்திலும் கூட வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிலுவை யுத்தம் நடைபெறுகிற போது அந்த தூதர்கள், எதிரி கிறிஸ்துவர்களுடைய அந்த தூதர்கள் சுல்தான் சலாஹுத்தீன் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். வந்தபோது அவர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு கூடாரத்திலே அழகான முறையில் விரிப்புகள்லாம் விரிக்கப்பட்டு நடப்பதற்கு அம்பலங்கள் எல்லாம் போடப்பட்டு விருந்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முஸ்லிம் வீரர்களும் கிறிஸ்துவ வீரர்களும் தூது பேச்சுவார்த்தைக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே பேச்சுவார்த்தை முடிந்து விருந்து சாப்பிடுவதற்காக போய் உட்கார்ந்தார்கள். அங்கே பார்த்தால் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆட்டை முழுமையாக சமைத்து கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஆளுக்கு ஒரு ஆடு. அந்த ஆட்டை நடுவிலே, அதாவது உள்ளே இருக்கிற பொருளை தான் எடுத்துருவாங்க, அந்த பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய வயிற்று பகுதியில் அரிசியை ஒரு உணவுப் பொருள்களை போட்டு அதையும் சேர்த்து சமைத்திருப்பார்கள். ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி ஒரு ஆடு. கிறிஸ்துவர்களும் சாப்பிட்டார்கள், முஸ்லிம்களும் சாப்பிட்டார்கள். சுல்தான் சலாஹுத்தீன் ஏன் அப்படி ஏற்பாடு செய்தார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்களை பற்றி அவர்களுக்கு அச்சம் வர வேண்டும், பயம் வர வேண்டும் என்பதற்காகத்தான். எல்லா நேரம் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் அந்த உணவை சாப்பிட்டார்கள். அந்த கறியை முழுமையாக சாப்பிட்டு விட்டார்கள். ஒரு வீரர் அந்த ஒரு ஆட்டினுடைய கறியை முழுமையாக சாப்பிட்டார், அதற்குள்ளே இருந்த உணவுப் பொருட்களையும் சாப்பிட்டு விட்டார். கிறிஸ்துவர்கள் எத்தனைத்து எத்தனைத்து பார்க்கிறார்கள், அவர்களால் சாப்பிடவே முடியவில்லை. கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டாங்க, அவங்களால முடியல. அவர்கள் சொன்னார்களா, இவ்வளவு சாப்பிடுறவங்களோட நம்ம போர் செய்ய முடியுமா? நம்மளை கண்டந்து நம்ம வெட்டிடுவாங்க. ஒரு ஆட்டில் கொஞ்சம் பகுதி கால் பகுதியை கூட நம்ம சாப்பிட முடியல. அவங்க ஒரு ஆட்டை முழுவதையும் எல்லாம் சாப்பிடுகிறார்கள், இவர்களோடு நாம் போர் செய்ய முடியாது என்று சொல்லி அங்கே அவர்கள் வாபஸ் ஆகிவிட்டார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. இது மாதிரி பிற்காலங்களிலே நடைபெற்றது. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன விருந்திலே பார்த்தார்கள், அது மாதிரி முழுமையான ஆட்டை சமைத்து வைத்திருக்கிறார்கள். இதை பார்த்த உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்து விட்டது. அங்கே இருப்பவர்களை பார்த்து சொன்னார்கள், இது என்ன, இது இப்படியா ரசூல்லா சாப்பிட்டார்கள்? ரசூல்லாவுடைய காலத்திலே இது மாதிரி ஆட்டை முழு ஆட்டை சமைத்து விருந்தளித்ததை நான் பார்த்ததில்லை, நான் கண்டதில்லை. எனவே உங்க சாப்பாடு எனக்கு தேவையில்லைன்னு கோவிச்சுட்டு போயிட்டாங்க. எந்த காரியத்தை செல்லாருடைய காலத்திலே பார்க்கவில்லையோ அது இஸ்லாத்திற்கு முரணானாக கருதினார்கள். இன்னைக்கு நம்ம ஆயிரக்கணக்கான விஷயங்கள்ல பார்க்கிறோம், ஆனால் நமக்கு அந்த ரோஷம் வர்றதில்லை. அதுபோலத்தான் ஒரு சஹாபி ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனார். அந்த வீட்டிலே சுவர்களை அந்த சுவரனுடைய அடையாளங்கள் தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி துணியை வைத்து அந்த செவற்றை மறைத்திருந்தார்கள். அதான் நம்ம காலத்திலையும் செய்கிறோம். செவருடைய அந்த மேடு பள்ளங்களா தெரியாது தெரியக்கூடாது என்பதற்காக வந்து இந்த காலத்தில் மண் சுவர் வைத்திருப்பவர்கள் திருமணம் போன்ற காரியங்கள் காலங்களிலே சுவற்றை துணியால் மறைத்து வைத்திருப்பார்கள். இது மாதிரி மறைத்து வைத்திருக்கிற அந்த வீட்டுக்கு போனார். அங்கே பார்த்து அந்த குடும்பத்தாரை பார்த்து சொன்னார், என்ன உங்களது சவர்களுக்கு ஜுரமா பிடித்திருக்கிறது, காய்ச்சல் வந்து விட்டதா, அது துணியை போட்டு மூடி இருக்கிறீர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இது மாதிரி இருந்ததா, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி அந்த விருந்திலே கலந்து கொள்ளாமல் போய்விட்டார். இப்படி அவர்களுக்கு ஒரு பெருமானார் சதாசனுடைய காலத்திலே ஒன்றை பார்க்கவில்லையா, அது அவர்களுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. இது மாதிரி நிறைய சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை தன்னுடைய உறவை சேர்ந்த ஒருத்தருக்கு ஒரு சஹாபி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் கல்லை எடுத்து விளையாடி கொண்டிருந்தார், சிறு கற்களை எடுத்து விளையாடி கொண்டிருந்தார். இப்படி எரிந்து விளையாடுவதைப் போல, சிறுவர்கள் விளையாடுகிறார்களே கோழி வைத்து விளையாடுவதைப் போல எரிந்து விளையாடி கொண்டிருந்தார். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செய்திருக்கிறார்கள். நம்ம எந்த சிறுவர்கள் அப்படி எரிந்து பார்க்கிற போது நமக்கு அந்த சிந்தனையே வர்றதில்லை. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி விளையாடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி விளையாடுவதால் எந்த பயனும் கிடையாது, என்ன அதனால் ஏற்படும் என்று சொன்னால் அந்த கல் யார் மேலாவது பட்டுட்டா அவர்களுக்கு கண் போய்விடும் அல்லது காயம் ஏற்பட்டு விடும். இதை தவிர வேறு எந்த பயனும் அந்த விளையாட்டிலே கிடையாது என்று செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அந்த நண்பரிடத்திலே சொன்னார், இது மாதிரி ரசூலுல்லாஹ் தடுத்திருக்காங்க, இது மாதிரி விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகும் அவர் விளையாடி கொண்டிருந்தார். விளையாடி கொண்டிருந்ததை பார்த்தவுடன் இவருக்கு கோபம் வந்து விட்டது. அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க தடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றேன், அதுக்கு மேல நீ விளையாடி கொண்டிருக்கிறாயா, உன்னிடத்தில் இனிமேல் எப்போதும் நான் பேச மாட்டேன் என்று சொல்லி போய்விட்டார்கள், கோபித்துக் கொண்டு போய்விட்டார்கள். அதுக்கு பிறகு அவர்கிட்ட பேசவே இல்லை. இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ, எது இல்லாமல் அவர்கள் பார்க்காமல் இருந்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட செயல்கள் நடக்கிற போது அந்த ரோஷம் அந்த கோபம் வருவது ஈமானிய பண்பாக இருந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்வார்கள், லா தஊது ஷுர்ராபல் ஹம்ரி இதா மரிது, மது அருந்தியவன் உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டால் அவனை போய் நலம் விசாரிக்காதீர்கள். பொதுவாக நலம் விசாரிப்பு என்பது மார்க்கத்தில் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் கூட சரியத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான், அதன் காரணமாக அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி செல்லாதீர்கள் என்று தடுத்திருக்கிறார்கள். அப்போது அவனுக்கு அந்த சொரணை வரட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி நிறைய விஷயங்களை ஹதீஸ்களிலே பார்க்க முடியும். எனவேதான் நாம் நமக்கு தெரிகிறது இவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் புதிதாக இருக்கிறது, நூதனமாக இருக்கிறது, மார்க்கத்திலே இதற்கு எந்த அடிப்படையும் கிடையாது என்று தெரிகிற போது அந்த இடத்திலே கோபம் காட்ட வேண்டும். அப்படிப்பட்டவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தாரை கடந்து போன போது அதில் ஒரு மனிதர் நறுமணம் பூசியிருந்தார். பொதுவாக ஆண்கள் நறுமணம் பூசுகிற போது அதனுடைய நிறம் வெளியில தெரியக்கூடாது, நிறம் தெரியாத நறுமணங்களை போட்டுக் கொள்ளலாம். அதன் காரணமாகத்தான் மருதாணி போன்ற பொருட்களை ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. சில பேர் கல்யாணத்துல போட்டுக்கலாம், மாப்பிள்ளைக்கு போட்டுக்கலாம், பெருநாளைக்கு போட்டுக்கலாம், அப்படியெல்லாம் கிடையாது. சட்டம்னா ஒரே சட்டம் தான். எந்த காலத்திலும் அதாவது சாயத்தை வெளிப்படுத்துகிற கலரை வெளிப்படுத்துகிற எந்த பொருளும் வந்து ஆண்கள் போடக்கூடாது, மருதாணி போன்ற பொருட்களை போடக்கூடாது. பெண்கள் என்ன செய்ய வேண்டும், வாசனை இல்லாத பொருட்களை பயன்படுத்த வேண்டும், அதில் சாயம் இருப்பது அவர்களுக்கு அனுமதி, அவர்கள் மருதாணி போன்ற பொருட்களை போட்டுக் கொள்ளலாம். அப்ப அவர் போட்டிருந்த வாசனை பொருளில் கலர் கலந்திருந்தது, சாயம் கலந்திருந்தது. குங்குமப்பூவினால் தயார் செய்யப்பட்ட அந்த சாயம் போடப்பட்ட அந்த வாசனை பொருளை அவர் ஆணையை போட்டிருந்தார். அதனுடைய உடைகளிலே அதனுடைய நிறம் தெரிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவர் இருக்கின்ற இடத்திற்கு போனார்கள். சலாம் சொன்னாங்க, எல்லாரும் ரசூலுல்லாஹ் பார்த்து முஸ்தஃபா செய்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வாசனை போட்டிருந்த அந்த நபரை, அந்த சாயம் போட்டிருந்த அந்த நபரை கண்டுகொள்ளவே இல்லை, அவர் பக்கமே போகல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்விட்டார்கள். அதற்கு பிறகு அவர் குறைபட்டு கொண்டார். ரசூலுல்லா எல்லாத்தையும் கவனிச்சாங்க, என்னை கவனிக்கல, என்னை பார்க்கல அப்படின்னு குறைபட்டு கொண்டார். இது ரசூலுல்லாவுக்கு தெரிந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய இரண்டு கண்களுக்கு மத்தியிலே நெருப்பு கங்கை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். அவ்வளவு குற்றமான செயல் அது, நெருப்பிலே போடப்படக்கூடிய அளவுக்கு குற்றமான செயல். எனவே நரகத்தினுடைய கங்குகளை நான் பார்த்தேன், அதனால் தான் அவரை கண்டுகொள்ளாமல் போனேன் என்று சொன்னார்கள். ஒரு சாதாரண நமக்கு சாதாரணமாக தெரிகிறது, அது பெரிய தவறு போன்று நமக்கு தெரிவதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெரிய தவறாக அங்கே சொல்லி அது மாதிரி அவரிடத்தில் இருந்தது, அதன் காரணமாக நான் அவரை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லுகிற போது இன்னைக்கு எத்தனை தவறுகள் அதையும் கடந்து நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை விஷயங்கள் மார்க்கத்திற்கு எதிரான விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது, மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் சொல்லப்பட்டு நம்முடைய சிந்தனைகளை கவரப்படுகிறது. இது மாதிரி சந்தர்ப்பங்களில் அந்த மாதிரி உள்ள கருத்துக்கள் வருகின்ற இடத்துல கோபத்தை காட்ட வேண்டும், ரோஷத்தை காட்ட வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய பண்பு என்பதை நாம் விளங்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அது போன்று சிந்தனையுடையவர்களை மட்டுமல்ல நம்மை காப்பாற்றி உண்மையான மார்க்கத்தின்பால் அல்லாஹ் நம்மை நிலைத்திருக்க செய்வானாக.